பொது காலம் 14 ஞாயிறு, ஞாயிறு சிந்தனை.
எனது அருமை அன்புள்ளங்களே, சில மாதங்களுக்கு முன் வாட்ஸ்அப் வழியே சில நண்பர்கள் ஒரு படத்தையும் அத்துடன் ஒரு எச்சரிக்கையையும் பகிர்ந்து கொண்டனர். 7 தலைகள் கொண்ட பாம்பு ஒன்று சாலையோரத்தில் படமெடுத்து ஆடுவது போன்று அந்த படம் அமைந்திருந்தது. படத்திற்கு அடியில் அந்த பாம்பு ஹொண்டுராஸ் நாட்டில் காணப்பட்டதாகவும், 7 தலை நாகம் உலக முடிவுக்கு ஒரு அறிகுறி என்றும் எச்சரிக்கை விடப்பட்டிருந்தது. அன்பு இதயங்களே, அந்த படத்தையும் எச்சரிக்கையையும் சிறிது ஆழமாக ஆய்வு செய்தால் அவற்றில் உள்ள தவறுகள் வெளிச்சமாகும். அந்த படம் ஹொண்டுராஸில் அல்ல, இந்தியாவில் எடுக்கப்பட்டது என்பதும், கம்ப்யூட்டர் நுணுக்கங்கள் தெரிந்த ஒருவர் படமெடுத்து ஆடும் ஒரு பாம்பின் தலையை 7 முறை வெட்டி ஒட்டி அந்த படத்தை உருவாக்கியுள்ளார் என்பதும் நமக்கு புரியும்.
அன்பு நெஞ்சங்களே, பிரமிக்கத்தக்க தொழில்நுட்பங்களால் நம்மிடையே தகவல் பரிமாற்றங்கள் தாறுமாறாக பெருகிவிட்டன. நம்மை வந்தடையும் ஒரு தகவலை உள்வாங்கி அதில் உள்ள உண்மையையும் அதனால் விளையக்கூடிய நன்மை அல்லது தீமையையும் குறித்து சிறிதும் சிந்திக்காமல் அதை உடனே மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற அவசரம் நம்மிடம் அதிகம் உள்ளதோ என்ற கவலை எழுகின்றது. இத்தகைய அவசர பரிமாற்றங்களால் வதந்திகள் அதிகம் உருவாகின்றன. ஒரு சில வேளைகளில் பொறுப்பின்றி நாம் பரப்பும் வதந்திகளால் உயிர் பலிகளும் நிகழ்ந்துள்ளன. அன்பு நெஞ்சங்களே, அண்மைய சில மாதங்களில் வாட்ஸ்அப் வதந்திகளால் இந்தியாவில் 30 அதிகமான அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டுள்ளனர். தர்மம் கேட்டு வந்த சில அப்பாவி மக்களை குழந்தைகளை கடத்துபவர்கள் என்ற தவறான முடிவெடுத்து அந்த வதந்தியை பரப்பியதால் அந்த அப்பாவி மக்கள் உயிரோடு எரித்து கொல்லப்பட்டுள்ளனர். அதில் மற்றொரு வேதனை என்னவென்றால், திரிபுரா மாநிலத்தில் குழந்தை கடத்தல் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கூறச் சென்ற அரசு அதிகாரி ஒருவரையும் மக்கள் எரித்து கொன்றனர் என்று நம் ஊடக செய்திகள் கூறுகின்றன.
சொல்லப்படும் செய்திகளையும் அவற்றில் உள்ள உண்மைகளையும் சரிவர புரிந்து கொள்ளாமல் நமக்குள் ஏற்கனவே உருவாக்கப்பட்டிருக்கும் சில முற்சார்பு முடிவுகளின் அடிப்படையில் நாம் செயல்படுவதை இன்றைய ஞாயிறு வாசகங்கள் கேள்விக்கு உள்ளாக்குகின்றன. அன்பு இதயங்களே, முற்சார்பு முடிவுகளால் நாம் அனைவரும் வாழ்வில் சந்தித்திருக்கும் அல்லது இனி சந்திக்கவிருக்கும் வேதனையான ஒரு அனுபவத்தையும் இன்றைய ஞாயிறு வாசகங்கள் நமக்கு நினைவுறுத்துகின்றன. அந்த அனுபவம் புறக்கணிப்பு. மனித அனுபவங்களிலேயே ஆழமான காயங்களை உருவாக்க வல்லது புறக்கணிப்பு. அதிலும் காரணம் ஏதுமின்றி அல்லது நமக்கு புரியாத காரணங்களுக்காக நாம் புறக்கணிக்கப்படும் போது அந்த வேதனை மிக கொடுமையாக இருக்கும்.
அன்புள்ளங்களே, தன்னை வெறுத்து ஒதுக்கி தனக்கெதிராக கிளர்ச்சி செய்யும் இஸ்ரேல் மக்களை பற்றி இறைவாக்கினர் எசேக்கியேலிடம் இறைவனே முறையிடுவதை முதல் வாசகம் கூறுகின்றது. தன் சொந்த ஊருக்குச் சென்ற இயேசுவை மக்கள் ஏற்றுக்கொள்ள தயங்கினார்கள் என்பதை இன்றைய நற்செய்தியில் நாம் வாசிக்கின்றோம். சொந்த ஊருக்கு திரும்பிய இயேசு செய்த முதல் செயல் தொழுகை கூடத்தில் பேசியது. இயேசு பேச ஆரம்பித்ததும் அங்கிருந்தவர்கள் வியப்பில் ஆழ்ந்தனர். நேரம் செல்லச் செல்ல மக்களின் வியப்பு விடைபெற்றது, தயக்கங்கள் தோன்றின. அவ்வுணர்வுகள் இயேசுவை புறக்கணிக்க வழிவகுத்தன. இந்த மாற்றத்திற்கு முக்கிய காரணம் மக்கள் இயேசுவை பற்றி கொண்டிருந்த முற்சார்பு முடிவுகள். வழக்கு ஆரம்பமாகும் முன்னரே தீர்ப்பு வழங்குவதைத்தான் முற்சார்பு முடிவுகள் என்று கூறுகின்றோம்.
எனதருமை அன்புள்ளங்களே, இயேசு பேச ஆரம்பித்தபோது அவர் என்ன சொன்னார் என்பதை மக்கள் கேட்டதால் மகிழ்வும் வியப்பும் ஏற்பட்டன. ஆனால் விரைவில் மக்களின் எண்ணங்கள் மாறின. என்ன சொல்கிறார் என்பதிலிருந்து யார் சொல்கிறார் என்று அவர்கள் சிந்திக்க ஆரம்பித்ததும் அவர்களது வியப்பு தயக்கமாகவும் பின்னர் வெறுப்பாகவும் மாறியது. அன்புள்ளங்களே, சொல்லப்படும் கருத்தை விட்டுவிட்டு சொல்பவர் யார் என்பதில் நம் கவனம் திரும்பும் போது இந்த பிரச்சினை உருவாகும். அதிலும் சொல்பவரது குடும்பம், குலம் இவற்றை குறித்து முற்சார்பு முடிவுகள் எடுத்திருந்தால் பிரச்சினை பெரிதாகி சொல்லப்பட்ட கருத்துக்களுடன் சொல்பவரும் சேர்த்து ஒதுக்கப்படுவார்.
ஆண்டவரே என் அருள்துணையே, ஆற்றல் தந்திடும் உயிர் துணையே, தேடியே வந்திடும் வழி துணையே, நேர்வழி நடத்திடும் நல் துணையே, நேர்வழி நடத்திடும் நல் துணையே.
அன்பு நெஞ்சங்களே, இயேசு தன் சொந்த ஊருக்கு திரும்பிச் சென்ற காலகட்டத்தில் அவர் புகழ் ஓரளவு பரவியிருந்தது. ஆயினும் ஊர் மக்கள் அவரை இன்னும் பழையவராக, தங்களுக்கு பழக்கமானவராக எண்ணியதால் தடைச்சுவர்கள் எழுந்தன. பழகப் பழகப் பாலும் புளிக்கும் என்று தமிழிலும், ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட் என்று ஆங்கிலத்திலும் பழமொழிகள் உண்டு. பெற்றோர், உடன்பிறந்தோர், ஊரில் நம்முடன் வளர்ந்தவர், வாழ்க்கை துணை, நமது குழந்தைகள் என்று நமக்கு மிகவும் நெருங்கியவர்கள் பலரின் அழகான ஆழமான அம்சங்களை காண்பதற்கு நமது நெருக்கமே ஒரு தடையாகிவிடும். ஓ, இவர்தானே என்ற முத்திரைகள் எளிதில் நம் கைவசம் இருக்கும். இயேசுவுக்கும் இத்தகைய ரெடிமேட் முத்திரைகள் குத்தப்பட்டன. இவர் தச்சர் அல்லவா, இவர் மரியாவின் மகன்தானே என்று ஊர் மக்கள் எடுத்திருந்த முற்சார்பு முடிவுகள் முத்திரைகளாக குத்தப்பட்டன.
அன்பு இதயங்களே, ஒருவரது பிறப்பையும் அவர் செய்யும் தொழிலையும் வைத்து நாம் உருவாக்கிக் கொள்ளும் அவலமான முடிவுகள் எவ்வளவு தூரம் நமது சமுதாயத்தை பாதித்துள்ளன என்பதை நாம் விளக்க தேவையில்லை. இத்தகைய முற்சார்பு முடிவுகளுக்கு இயேசுவே பலியானார் என்பது இன்றைய நற்செய்தி நமக்கு தரும் ஓர் எச்சரிக்கை. மக்களின் முற்சார்பு முடிவுகளால் தான் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை உணர்ந்த இயேசு பொருள் செறிந்த வார்த்தைகளைச் சொன்னார். சொந்த ஊரிலும் சுற்றத்திலும் தம் வீட்டிலும் தவிர மற்றெங்கும் இறைவாக்கினர் மதிப்பு பெறுவர் என்று இயேசு கூறிய இந்த பொன்னான வார்த்தைகள் அன்று முதல் இன்று வரை பல்வேறு சூழல்களில் பலராலும் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன.
ஆண்புள்ளங்களே, தன் பிறப்பையும் தொழிலையும் வைத்து தன்னை குறைவாக மதிப்பீடு செய்திருந்த அம்மக்களிடம் இயேசு தன்னை ஓர் இறைவாக்கினராக ஒப்புமைப்படுத்தி பேசினார். இயேசுவின் அடையாளம் பிறப்பினாலோ அவர் செய்த தொழிலாலோ வரவில்லை. இறைவாக்கினராக, இறைவனின் வாக்காக வாழ்ந்ததே அவருக்குரிய தனித்துவமான அடையாளம் என்பதை தன் சொந்த ஊர் மக்களுக்கும் நமக்கும் நினைவுறுத்துகின்றார் இயேசு.
இறைவாக்கினராக வாழ்வது அன்றும் இன்றும் என்றும் சவால்கள் நிறைந்த வாழ்க்கை. ஓர் இறைவாக்கினர் சந்திக்கும் மிகப்பெரும் சவால் தன் மனசாட்சியின் வழியாக பேசும் இறைவனின் குரலுக்கு எப்போதும் எந்நிலையிலும் என்ன விலை கொடுத்தாகிலும் செவிமடுத்து வாழ்வது. அன்பு இதயங்களே, இதனால் இறைவாக்கினர் தன் வாழ்வின் பெரும்பாலான நேரங்களில் தனித்தே நிற்க வேண்டியிருக்கும். 10 to 11 கூட்டத்தோடு கூட்டமாக கரைந்து வாழாமல் 1000 தனித்து நிற்பது இறைவாக்கினர்களின் பெரிய சவால்.
அருள் நிறைவே என் ஆண்டவனே, அகிலத்தை ஆளும் அன்புருவே, ஆதியும் அந்தமும் ஆனவனே, அருள் மழை பொழிந்தென்னை காத்திடுமே. அருள் நிறைவே என் ஆண்டவனே.
எனதருமை அன்புள்ளங்களே, பழக்கமான பத்திரமான பாதையில் பலரும் பயணம் செய்யும் போது, புது பாதைகளை வகுத்து கொண்டு பயணம் செய்வோரை பற்றி சிந்திக்கும் போது, ராபர்ட் ஃப்ராஸ்ட் என்ற ஆங்கில கவிஞர் எழுதிய பயணிக்காத பாதை, த ரோட் நாட் டேக்கன் என்ற கவிதை நம் நினைவுக்கு வருகின்றது.
அந்த மஞ்சள் காட்டில் இரு பாதைகள் பிரிந்தன, இரண்டிலும் ஒரே நேரத்தில் பயணம் செய்வது என்னால் முடியாது என தெரியும். ஒரு பாதையில் பயணம் துவக்கினேன். நான் சென்ற பாதை பலரும் பயன்படுத்தாத பயணிக்காத பாதை என்று புரிந்து கொண்டேன். பல ஆண்டுகள் சென்று நிறைவான ஒரு பெருமூச்சுடன் நான் இதை சொல்வேன். காட்டில் இரு பாதைகள் பிரிந்தன, மற்றவர் அதிகம் செல்லாத ஒற்றையடி பாதையில் நான் பயணித்தேன். அதுவே என் வாழ்வில் பெரும் மாற்றங்களை உருவாக்கியது.
அன்பு நெஞ்சங்களே, பலரும் செல்லாத பாதைகளில் தனித்து தங்கள் பயணத்தை மேற்கொண்ட வீர உள்ளங்களுக்கு,
அப்பயணங்கள் வழியே புதிய பாதைகளை அடுத்த தலைமுறைகளுக்கு வகுத்து தந்த வழிகாட்டிகளுக்கு,
உலகம் காட்டும் வழிகளில் ஓடிக்கொண்டிருக்கும் கூட்டத்திலிருந்து விலகி இறைவன் காட்டும் வழியில் சென்றதால் புறக்கணிக்கப்பட்ட புண்ணியவான்களுக்கு,
வன்கண்ணும் கடின இதயமும் கொண்ட மக்கள் செவிசாய்த்தாலும் சாய்க்காவிட்டாலும் இறை வார்த்தையை துணிவுடன் எடுத்துரைத்த இறை வாக்கினர்களுக்கு இன்று இறைவனிடம் சிறப்பாக நன்றி சொல்வோம்.
அற்புதங்களை ஆற்றவல்ல இறைவனையே கட்டி போட்டுவிடும் நமது முற்சார்பு முடிவுகளை அகற்றி மூடப்பட்ட கல்லறைகளாக மாறியிருக்கும் நமது உள்ளங்களை இறைவன் திறந்து நமக்கு உயிர் தர வேண்டும் என்று உருக்கமாக மன்றாடுவோம்.
உயிர் கொடுத்தாய், உரு கொடுத்தாய், உறவின் கரம் தன்னில் பெயர் பொறித்தாய், கலங்கிடும் வேளையில் உடன் இருந்தாய், கலங்கிடும் வேளையில் உடன் இருந்தாய், கருணையின் மொழிகளில் பேச வைத்தாய்,
ஞாயிறு சிந்தனை நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியது வத்திக்கான் வானொலி.